யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நான் ஆயத்தப்படுத்தின போது அநேக காரியங்களை கர்த்தர் என்னோடு மிக தெளிவாக பேசினார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு வேத பகுதி. இதை நாம் ஜபத்தோடு கேட்டுக்கொள்வோம். அவ்விதமாக இந்த வேத வசனங்களை வீட்டிலேயும் சென்று நாம் வாசிக்கத்தக்கதாக, அதை தியானிக்கத்தக்கதாக நான் உங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அநேகர் இந்த நாட்களிலே பேசுவார்கள், சொல்லுவார்கள், இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உண்மைதான். ஆனால் அது சுத்திகரிக்கப்படவில்லையானால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே நாம் சந்தேகம் கொள்ளவோ, இயேசுவின் இரத்தம் என்னை விடுதலை ஆக்கவில்லை என்று சொல்லவோ முடியாது. ஏனென்றால் இயேசுவின் இரத்தம் எல்லாவற்றுக்கும் மேலானது. ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொண்ட விதம் தவறு என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த வேத பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். லூக்கா சுவிசேஷம் 6:35 வசனத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அது அநேக நேரங்களில் அதை நான் தொட்டு அதை தொடர்ந்து பேசிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று பகைவர்களை நேசிப்பது எப்படி? இதைத்தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். அன்பு கூறுவது என்பது எல்லாருக்குமே தெரியும். அன்பு என்று சொன்னால் என்ன என்பதை தெரியாதவர்கள் ஒருவருமே இந்த இடத்துல கிடையாது. சமீபத்தில் இந்த ஆண்டில் எனக்கு ரொம்ப ஒரு பிரயோஜனமாக காணப்பட்ட ஒரு ஸ்பீச் தான் நெப்ராஸ்கா செனட்டர் வந்து செனட்ல பேசினாங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல். ஒரு உள்ள யூடியூப்ல எல்லாம் இருக்கலாம், நீங்க போய் கேட்டு பாருங்க. இட்ஸ் அன் அமேசிங் ஸ்பீச். ரொம்ப நல்ல ஒரு ஸ்பீச். வர்ஜீனியாவில் உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அபார்ஷன் பத்தி ஒரு மிக்க லகுவான ஒரு ரூலிங் அவங்க வந்து பாஸ் பண்ணி, யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அபார்ஷன் பண்ணிக்கொள்ளலாம் என்கிற ஒரு ஒரு ரூலிங் பாஸ் பண்ண. இதற்கு நெப்ராஸ்கா செனட்டர் செனட்ல பேசின ஒரு பகுதி பாருங்க. ஒரு பாஸ்டரல் ஸ்பீச் மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் அமேசிங். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்ப அந்த ஸ்பீச் கேட்டுக்கொண்டிருந்த சமயத்துல என் மனதுல கொஞ்சம் வித்தியாசமாக தோன்றினதை நான் மனதில் வைத்துக்கொண்டு அதை வீட்டில் உள்ளவங்கள்ட்ட ஒவ்வொருத்தருட்டையா கேட்டேன். இவங்க இப்படி சொல்றாங்க, இந்த ஸ்பீச் இப்படி இருக்குது, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்ட சமயத்துல எல்லாருமே ஒவ்வொருத்தருமே அபார்ஷன் இஸ் ராங், அது ராங், இது ராங் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. எனக்கு ஒரு வித்தியாசமான கருத்து தோன்றியது என்னவென்றால், அந்த நெப்ராஸ்கா செனட்டர் வந்து பேசின சமயத்தில் ஹி டாக்ட் அபவுட் பிப்ளிக்கல் லா. அவர் வந்து வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன அன்பை பற்றி சொல்லி அபார்ஷன் கூடாதுன்னார். இயேசுவின் கம்பாஷன் அதை பத்தி சொல்லிவிட்டு சொன்னார், அபார்ஷன் கூடாது என்று சொன்னார். என் மனசுல தோன்றது என்னவென்றால், ஐயா, ஒரு பிறக்குவதற்கு முன்பதாக ஒரு பிள்ளையை குறித்து இத்தனை அன்பு, இத்தனை பரிவு, இத்தனை பாசம், வேதத்தை பற்றியும் நீங்கள் சொல்லுகிறீர்களே, ஆனால் சத்துருவை நேசிக்க முடிகிறதா? நீங்கள் விரும்பாத ஒரு நபருக்கு நேரிடும் காரியங்களை குறித்து எங்கயா போச்சு இந்த ஸ்பீச், இதான் எனக்கு தோன்றுச்சு. இதனால தான் சில காரியங்கள் நான் பேசும்போது உங்களுக்கு இந்த சேம் லைன்ல வருவதற்கு ரொம்ப கடினமாக இருப்பது. இதனால தான் காரணம் என்னன்னா, இந்த ஸ்பீச்சை கேட்டு எல்லாருக்குமே என்ன தோணுச்சு, அபார்ஷன் இஸ் ராங், அபார்ஷன் இஸ் ராங், எஸ் 200% இட் இஸ் ராங். நானும் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் என்னுடைய கேள்வி மனதிலே தோன்றினது என்னவென்றால், ஒரு பிறப்பதற்கு முந்தி உள்ள ஒரு பிள்ளை குறித்து இத்தனை அன்பு கூறுகிற உனக்கு, வேதத்தை பற்றி பேசுகிற உனக்கு, இயேசுவின் அன்பை குறித்து சொல்லுகிற உனக்கு எவ்வளவு சேதங்கள் நடந்தது இல்லையா, எவ்வளவு அழிவு இல்லையா. இன்று கூட பார்டர்ஸ்ல இருந்து கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் இல்லையா? ஏன் இந்த அன்பு? உங்களுக்கு உங்களுடைய விரோதிகள், பகைவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களோடு காட்டுவதற்கு முடியவில்லை. அப்படி காட்டுவதற்கு முடியவில்லையானால் ஏன் நீங்கள் இயேசுவின் அன்பை குறித்து பேசுகிறீர்கள்? மாய்மாலம் இல்லையா? அன்பு எல்லாருக்கும் தெரியும். அன்பு கூறுவது எப்படி என்று எல்லாருக்கும் தெரியும். யாரும் இந்த இடத்துல இருக்கிறவர்கள் அன்பு என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. அன்பு கூற எல்லாருக்கும் முடியும். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், என்னவென்றால் பகைவர்களை நீ நேசிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யார் பகைவர்? இன்னைக்கு கிட்ஸ் சர்க்கிள்ல அதை பத்தி நல்லா கேட்டுட்டே இருந்தோம். இட்ஸ் பியூட்டிஃபுல். யார் நம்ம பகைவர்கள்? இந்த பகுதியில், இந்த பகுதியிலேயே ஆண்டவர் அதை விளக்குற மூன்று குறிப்புகளை மட்டும் சொல்லுகிறேன். சொல்லிவிட்டு பகைவர்களை நேசிப்பது எப்படி என்பதை நாம் சிந்திக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்யட்டும். யார் பகைவர்கள்? ஓரளவு ஒரு ஸ்ட்ராங் வேர்டு இது. ஏன்னு சொன்னா, நமக்கு பகைவர்கள் என்று சொன்னால் யாரு? சைனா, பாகிஸ்தான், நம்ம விரோதிக்கிறவங்க அப்படி என்று நினைத்து விட்டோம். ஆனால் ஆண்டவர் ஒரு மூன்று காரியத்தை சொல்லி இவர்கள் நமக்கு பகைவர்கள் என்று சொல்லுகிறார். ஒன்று என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிறார் 6:32 தேவன் சொல்லுகிறார், லூக் 6:32 சொல்லுகிறார் என்னவென்றால், உங்களை நேசியாதவர்கள் யார் அவர்களை குறித்து நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். உங்களை நேசியாதவர்கள் யார்? நான் வேலை பார்க்கிற இடத்திலே மிக கடினமானது, மிக கடினமானது எனக்கு என்னவென்றால், ஒரு மரித்து கொண்டிருக்கிற ஒரு உயிரோடு அல்லாவிட்டால் அந்த குடும்பத்தோடு இருப்பது அல்ல. நான் கடந்த 17 ஆண்டுகளிலே மிக கடினமாக எனக்கு தென்பட்டது என்னவென்றால், சில டைம்ல பேஜ் பண்ணுவாங்க, பேஜ் பண்ணி இந்த யூனிட்டுக்கு வர சொல்லுவாங்க. அங்க போகும்போது ஒரு அட்டாணி இருப்பாங்க, ஒரு சகோதரி அல்லது ஒரு சகோதரன் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது விட்னஸுக்காக என்ன கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. என்ன என்று பார்த்தால், இட்ஸ் சோ சேட். யாராவது ஒருவர் 30 வயசு, 35 வயசு, 40 வயதுக்கு உள்ளதாக ஒரு கணவனோ மனைவியோ ஒரு விபத்து அல்லாவிட்டால் ஒரு மிகப்பெரிய மேஜர் பிரெயின் டேமேஜ் ஆகி மருத்துவமனையில படுக்கப்பட்டிருப்பார்கள். நான் வேலை பார்க்கிற இடம் ரீஹாபிலிட்டேஷன் ஹாஸ்பிட்டல். அதனால அவங்க வந்து பல மாதங்கள் மருத்துவமனைகளில் இருந்து இங்கு அவர்கள் ரீஹாபிலிட்டேஷன் ரீஹாப் பண்ணுவதற்காகத்தான் வருவார்கள். அதனால் அந்த பல மாதங்கள் அவர்கள் மருத்துவமனையிலே வியாதி நிமித்தமாகவோ அல்லாவிட்டால் விபத்து நிமித்தமாகவோ காணப்படும் போது, அது புருஷனானாலும் சரிதான், மனைவியானாலும் சரிதான், சுகத்தோடு இருக்கிற புருஷனோ மனைவியோ ஒரு முடிவுக்கு வருவார்கள். என்ன முடிவு என்றால், இனிமேல் இவனோடு, இனிமேல் இவளோடு எனக்கு வாழ்க்கை வேண்டாம், இவனோடு இவளோடு வாழ்ந்தது போதும். எனவே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், டிவோர்ஸுக்கு எல்லாவற்றையும் பிரிப்பேர் பண்ணி அட்டானியோடு வந்து சிக்னேச்சர் வாங்குவதற்காக ரீஹாப் சென்டருக்கு வருவாங்க. The most pathetic situation என்னன்னா, அதற்கு நான் சாட்சியாக இருந்தது. பல இடங்களிலே அது நேர்ந்தது எனக்கு. மிக கடினமானது. ஐயா, இந்த நேரத்தில் அல்லவா உன்னுடைய அன்பு வேண்டும், மனைவிக்கோ புருஷனுக்கோ வியாதியோடு இருக்கும் போது தானே அந்த அன்பை நீ செலுத்த வேண்டும். அந்த நேரத்திலே நீ விவாகரத்து பெற்றுக்கொண்டு போவாயானால் மிக கடினமானது. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், உன்னை நேசியாதவர்கள். ஒருவேளை புருஷனோ மனைவிக்குள்ளாக அது நடைபெறலாம், பிள்ளைகள் பெற்றோருக்கு அது நடைபெறலாம், சகோதர சகோதரிகளுக்குள்ளே அது நடைபெறலாம், நண்பர்களுக்குள்ளே அது நடைபெறலாம். ஆனால் இது பாகிஸ்தானையோ சைனாவையோ குறித்தது அல்ல, உங்கள் சொந்த வாழ்க்கையில் உங்களை நேசியாதவர்கள், உங்களை நேசியாதவர்கள். உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக அவர்கள் வருவார்களே ஆனால் கர்த்தர் அவர்களை குறித்து தான் உங்களோடு இந்த நாளிலே பேச விரும்புகின்றார். உங்களை நேசியாதவர்கள், உங்களை பிடிக்காதவர்கள், விரும்பாதவர்கள், அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார், அவர்களை நீ நேசிக்க வேண்டும், உன்னை நேசியாதவர்களை நீ நேசிக்க வேண்டும். இன்னொரு கேட்டகரி ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மை செய்யாதவர்கள். நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகளை தருகின்றார் இல்லையா? சில நேரங்களிலே நம்முடைய பெற்றோர் நம்மை விட்டு உலக ஓட்டத்தை முடித்து கொள்ளும் போது நெருக்கடியோடு காணப்படுகிற எத்தனையோ பிள்ளைகள் இந்த உலகத்திலே உண்டு இல்லையா? அப்போது அவர்கள் தங்களுடைய அப்பாவுடைய சகோதர சகோதரிகள், அம்மாவுடைய சகோதர சகோதரிகள் நமக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று எத்தனையோ பிள்ளைகள் ஏங்கிக் கொண்டிருக்கிற காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன், நான் உணர்ந்திருக்கிறேன், அவருடைய வேதனைகளை கண்டிருக்கின்றேன், நானும் அந்த பாதை வழியாக சென்றிருக்கின்றேன். உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய காலத்திலே நன்மை செய்யாத மனிதர்கள். அருமையாய் வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, யோபு என்கிற ஒரு தேவ மனிதன், வேதம் சொல்லுகின்றது அவன் உத்தமன், சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விளக்கினவன் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு உன்னதமான தேவ மனிதன். அவர் ஒரு நாளிலே ஆண்டவரிடத்திலே பிசாசானவன் வந்து கேட்டது நிமித்தமாக, தேவன் கொடுத்த உத்தரவன் நிமித்தமாக அவன் சரீரம் முழுவதும் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவன் பருக்களால் நிறையப்பட்டு வேதனையோடு காணப்படுகிறான். அவன் உயிரோடு இருந்த நாட்களிலே, அவன் உயிரோடு இருந்த நாட்களிலே எத்தனையோ பேருக்கு நன்மை செய்த ஒரு தேவ மனிதன். அவனிடத்தில் வந்த விதவைகள் யாரும் பொன்னையோ வெள்ளியோ பெற்றுக் கொள்ளாமல் போனது கிடையாது. விதவை அருமையான திக்கற்ற பிள்ளைகள் அவனுடைய மேஜையில வந்து அவனோடு உட்கார்ந்து பங்கி உட்கார்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான மனிதன் யோபு. ஆனால் அவனுக்கு ஒரு ஆபத்து வந்த போது, அவனுக்கு ஒரு வியாதி வந்த போது, அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அவனை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது, அவனுடைய சொத்து சுதந்திரங்கள் எல்லாம் அவனை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது, யா எப்படி இருக்கிறேன் கேட்கறதுக்கு ஒரு நாலு பேர் தான் காணப்பட்டாங்க. மூணு நல்ல நண்பர்கள், ஒரு வாலிபன், ஒரு தம்பி, அவனும் யோபுவின் சிநேகிதர்களில் ஒருவனாக இருந்தான். நாலு பேர் தான் இருந்தாங்க. இந்த நாலு பேரும் வந்து உட்கார்ந்து யோபு வயல்வரத்தில் பேசின போது, உங்களுடைய வேதத்தில் நீங்க வாசிக்கும் போது பார்க்கிறோம், ஒவ்வொருத்தரும் முடிவு செய்தார்கள், நீ அக்கிரமம் செய்தாய், நீ துரோகம் பண்ணினாய், நீ தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தாய். ஒருவருமே யோபுவின் வேதனையை கண்டு கொண்டதில்லை. யோபுவின் சகோதரர் எங்கே போனார்கள் வேதத்திலே பார்க்க முடியாது. யோபுவின் நண்பர்கள் மற்றவர்கள் எங்கே போனார்கள் வேதத்திலே பார்க்க முடியாது. யோபுவின் நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள் எங்கே போனார்கள் வேதத்திலே சொல்லவில்லை. ஆனா ஒரே ஒரு காரியங்க, ஆண்டவர் என்ன ரொம்ப நொறுக்கின ஒரு காரியம், நான் யோபுவின் இடத்திலே ஒருவேளை இருந்திருப்பேனே ஆனால் ஐயா இப்போது சுகம் பெற்று விட்டேன், எல்லாம் இரட்டத்தனையாக தேவன் எனக்கு தந்துவிட்டார், எல்லாம் எனக்கு இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு திரும்ப தந்துவிட்டார், காரணம் என்ன, நிறைய பேர் ஜோம் பண்ணுவோம் இல்லையா, ஆண்டவரே இரட்டிப்பான ஆசீர்வாதம் தாங்க. ஐயா இது நீங்க கோட் பண்ணாதுங்க, ஏன் கோட் பண்ணாதுன்னு சொல்றேன்னா, யோபுவுக்கும் யோபுவுக்கு நடைபெற்ற எதுவுமே தெரியாது. தேவனுக்கும் பிசாசுக்கும் நடைபெற்ற சம்பாஷணை தேவன் ஒப்பு கொடுத்தார், தேவன் ஒப்பு கொடுத்தார். ஆனா இன்னைக்கு நமக்கெல்லாம் என்ன, விளைச்சல்ல ரெண்டு பகுதி வேணும், சம்பளத்துல ரெண்டு பகுதி வேணும். ஐயா, அதுக்கும் யோபுவின் இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. அதையும் இதையும் கோட் பண்ணாதுங்க. எல்லாம் சுகமாயிட்டு, எல்லாம் நன்றாயிட்டு, அவனுக்கு எல்லாம் இரட்டிப்பாக ஆண்டவர் கொடுத்து விட்டார். அப்போது அவனை பார்ப்பதற்காக அவனுடைய சகோதரர்கள் வந்தார்கள், சகோதரனுடைய குடும்பம் வந்தது, அவனுடைய கசன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்க வந்தாங்க. வந்தவங்க சும்மா வரல, மோதிரம் கொண்டு வந்தாங்க, பொன் கொண்டு வந்தாங்க, வெள்ளி கொண்டு வந்தாங்க. யோபுவுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா, ஐயா நான் என் வாயை திறந்து ஒன்னாவது கேட்டிருப்பேன், ஐயா நான் கஷ்டப்பட்ட நாட்கள் எங்க போனேன், எனக்கு உதவி தேவைப்பட்ட போது நீ எங்க போன, இப்போது உன்னுடைய பொண்ணும் எனக்கு வேண்டாம், வெள்ளியும் எனக்கு வேண்டாம், கொண்டு போன்னு சொல்லியிருப்பேன், நிச்சயமா சொல்லியிருப்பேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோபுவோ அவைகளை பெற்றுக்கொண்டான். அதைத்தான் தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார், உனக்கு நன்மை தேவைப்பட்ட போது நன்மை செய்யாதவர்கள் யாரோ அவர்களைத்தான் ஆண்டவர் பகைவர் என்று இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். மூன்றாவது ஆண்டவர் இன்னொன்றையும் கூட சொல்லுகிறார், யார் என்றால் நீங்க வாங்கின உங்களிடத்திலிருந்து கடன் வாங்கினவங்க யாராவது இருந்தா யோசித்து பாருங்க, வாங்கின கடனை திருப்பி கொடுக்காதவங்க யாரோ அவங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இடத்துல பகைவர் என்று சொல்லுவது உங்களை வெட்டினவங்க குத்துனவங்க அல்ல, உங்களை தூஷித்தவங்க அல்ல. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், யாரை ஆண்டவர் இந்த இடத்துல பகைவர் என்று குறிப்பிடுகிறார் என்றால், உங்களை நேசியாதவர்கள். இன்னைக்கு கூட அருமையாய் நம்முடைய குடும்ப சூழ்நிலையில விதமாக காணப்படலாம், உங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருந்த போது, மற்றவர்களுக்கு திராணி இருந்த போது, நீங்கள் நன்மை பெற்றுக் கொள்வதற்கான சூழ்நிலை உங்களுக்கு இருந்த போது, உங்களுக்கு நன்மை செய்யாதவர்கள். நான் கூட ஊருக்கு போகும்போது யார் எனக்கு நன்மை செய்தார்கள், யார் என்னோடு அன்பாய் இருக்கிறார்கள், அவர்களுக்காக பொருட்களை வாங்கி கொண்டு போவேனே ஒழிய எனக்கு நன்மை செய்யாதவர்களுக்காக என்கிறது என்று மனதிலே கூட வராது. ஆனால் ஆண்டவர் தெளிவாக பேசினார், உனக்கு நன்மை செய்யாதவர்களை நேசிக்கிறாய், உனக்கு கடன் உன்னிடத்திலிருந்து கடன் பெற்றவர்கள். தூரத்தில் பார்க்கும்போது உங்களிடத்தில் கடன் பெற்றவர்கள், அந்த கடனை திருப்பி கொடுக்காதவர்கள், அவர்களை நீங்க நேசிக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இட்ஸ் டிஃபிகல்ட், இட்ஸ் நாட் ஈஸி. நான் அதை யோசித்து பார்த்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பகைவர்கள் என்று சொல்லும் போது மற்றவர்கள் அல்ல, இவர்கள் தான் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்கள். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சரி, இவர்களை நம்ம நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். இவர்களிடத்துல அன்பாருங்க, இவர்களை நேசியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏழு குறிப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஏழு விதமாக நீங்கள் நேசிக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் ஒரு பெரிய பரிசுத்தவான் அல்ல, இந்த ஏழு குறிப்புகளை கர்த்தர் எனக்கு முன்பதாக வைத்தபோது என்னோடு ஆண்டவர் பேசினார், என்னை அசைத்த, எனக்கு அது சவாலாக இருந்தது. அந்த ஏழு குறிப்புகளை மெதனவே தான் இன்றைய வேத பகுதியை நீங்கள் திருப்பி திருப்பி வாசியுங்கள். மிக முக்கியமான வேத பகுதி, எப்படி உங்களை நேசியாதவர்களை நீங்கள் நேசிக்க முடியும், எப்படி உங்களுக்கு நன்மை செய்யாதவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும், எப்படி உங்களுடைய உங்களிடத்திலிருந்து கடன் பெற்றுக்கொண்டு கடனை திருப்பி செலுத்தாதவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், இதுல விசேஷம் என்னன்னு சொன்னா, இப்படி நம்ம செய்யலன்னா கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்னன்னு சொன்னா, அப்ப உனக்கும் பாவிக்கும் வித்தியாசம் என்ன? நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக் கொண்டவர்கள். நம்முடைய ஜபங்கள் எல்லாம் எவ்வளவோ வல்லமை என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் என்ன கேட்கிறார் என்றால், நீ இவ்விதமான காரியத்தை செய்யாதிருந்தால் பாவிக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? எனவே தான் நான் ஆரம்பத்திலே உங்களிடத்திலே சொன்னேன், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, இந்த ஏழு காரியத்துல நாம் எதிலெல்லாம் குறைவுபட்டிருக்கிறோமோ அதை நிறைவுபடுத்தாவிட்டால் இயேசுவின் ரத்தத்தை விருதாவாக்குகிறேன். எத்தனையோ தேவ பிள்ளைகள் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திலே போய்விடலாம். இல்ல, முடியாது. ஆண்டருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டேன் என்று நான் என்று சொல்லுவேனேயானால், ஆண்டருடைய வல்லமையால் நிரப்பப்பட்டேன் என்று நான் என்று சொல்லுவேனேயானால், ஆண்டருடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது என்று நான் சொல்லுவேனேயானால், இந்த ஏழு காரியத்தையும் நான் என்று செய்வதற்கு கற்றுக்கொண்டிருக்க வேண்டும், செய்திருக்க வேண்டும். சரி, என்னவென்று பார்ப்போம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகின்றது, இதே பகுதி தான், வேற எந்த வசனத்துக்கு நீங்க போக வேண்டாம். 6:35 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 6:35 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் the first word என்ன சொல்லுகிறாருன்னா, just love them, சிநேகியுங்கள். வேதத்துல தாவீது என்று ஒரு தேவ மனிதன் காணப்படுகிறார். வேதம் சொல்லுகின்றது, தேவன் சொல்லுகிறார் அவனை பார்த்து, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டது ஆவியது. ஒரு நாள்ல அவர் சுகவீனப்பட்டு படுக்கையில் இருக்கிறார். அவரை பார்ப்பதற்கு நிறைய பேர் வராங்க. வரவங்களை பற்றி தாவீதே குறிப்பிடுகிறார், தாவீதே குறிப்பிடுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், வேற எதுவும் சொல்லல, என்ன சொல்லுகிறாருன்னா, இவன் எப்போது சாவான் என்று அறிந்து கொள்ள வந்தார்கள். என்னுடைய முடிவு எப்போ முடிஞ்சு போகும் என்பதை பார்ப்பதற்காக வந்தார்கள். ஆனால் தாவீதோ அவர்களை ஏற்றுக்கொண்டான், தாவீதோ அவர்களை உபசரித்தான், தாவீது அன்பு கூர்ந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை நேசியாதவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், நன்மை செய்ய வேண்டிய காலத்திலே உங்களுக்கு நன்மை செய்யாதவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், உங்களிடத்தில் இந்த கடன் பெற்றுக்கொண்டு அந்த கடனை திரும்ப செலுத்தாதபடி அதை தள்ளி போட்டுக் கொண்டு போகிறவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிற, ஜஸ்ட் லவ் தம், அன்பு கூறு. அவர்களை பார்த்து நீ முகம் கோணாத, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவன், நீ பகைக்க முடியாது, நீ என்னுடைய பிள்ளையானால் நீ அவர்களை வெறுக்க முடியாது. உன்னிடத்திலிருந்து கடன் பெற்றது உண்மைதான், ஆனால் ஆர் யூ ஸ்டில் லவ் டம், ஆர் யூ ஸ்டில் லவ் டம். ரொம்ப கஷ்டமான காரியம். காரணம் என்னன்னு சொன்னா, என்னை பார்க்க வருகிறவர்கள் கூட இவன் எப்போது செத்து போவான் என்று அறிவதற்கு பார்க்க வருகிறார்கள் என்று சொன்ன தாவீது கூட அவர்களுக்காக தன் கதவை திறந்து கொடுத்து உட்கார்ந்து பேசி உபசரித்து அனுப்பினான் ஐயா. அதனாலதான் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டான். அப்போ எனக்கு பகைவர்கள் என்று கர்த்தர் யாரை சொல்லுகிறார்? ஏற்கனவே சொன்னது போல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை நேசியாதவர்கள், நன்மை செய்ய வேண்டிய காலத்தில் உங்களுக்கு நன்மை செய்யாதவர்கள், கடன் வாங்கி கொண்டு திருப்பி தராதவர்கள், இவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார் நேசி. கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்கு மிகவும் சவாலாகத்தான் காணப்பட்டது. ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்க, இஸ் இட் பாசிபிள், என்னால் அன்பு கூற முடியுமா? என்னால் அவர்களை பார்க்கும் போது முழு மனதோடு சிரிக்க முடியுமா, வரவேற்க முடியுமா, உட்கார முடியுமா, உபசரிக்க முடியுமா, அவர்களோடு சம்பாஷிக்க முடியுமா? இல்லையானால் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டேன் என்று சொல்லுவது வீண். ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா உன்னை நேசிக்கிறவங்களை மட்டும் நீ நேசிக்கிறா, இதுல என்ன விசேஷம் நீ செய்யற? பாவியும் தான் அப்படி செய்யறானே. இதற்காகவா நான் மறித்தேன்? இதற்காகவா என் ரத்தத்தை சிந்தினேன்? இதற்காகவா உன்னை நான் மீட்டுக் கொண்டேன்? இதற்காகவா உன்னை நான் வழிநடத்துகிறேன்? இதற்காகவா நான் உன்னை என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிறேன்? அன்பு கூறுங்கள், அன்பு கூறுங்கள். ஜஸ்ட் லவ் தம், ஜஸ்ட் லவ் தம். என்னுடைய வாழ்க்கையில நடைபெற்ற ஒரு சம்பவம் நான் ஒரு சில முறையாகிலும் சொல்லியிருப்பேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன் 1980 மார்ச் மாதம் 30 என் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். நான் வாழ்ந்த என்னுடைய கிராமத்திலே இப்பவும் எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் டைம்ல ஒரு பிரச்சனை வந்த சமயத்தில் நான் சொல்லுவது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முந்தி ஒரு பிரச்சனை எங்களுடைய கிராமத்தில் நடைபெற்றது நிமித்தம் சில குடும்பத்தில் உள்ள சிலருடைய விரோதத்தை சம்பாதித்து கொண்டோம், பேசவே மாட்டோம், ஜன்ம விரோதிகளாக காணப்பட்டோம். ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்ட நாட்களிலே தேவன் தெளிவாக என்னிடத்துல பேசின காரியங்களிலே ஒன்று அவர்களோடு ஒப்புரவாகத்தக்கதாக தான் பேசினார். எவ்வளவுதான் அவர்கள் நமக்கு விரோதிகளாக தென்பட்டாலும் நீ அவர்களோடு ஒப்புரவாக்கு என்றுதான் ஆண்டவர் என்னோடு பேசின. அந்த நாட்களில் உங்களுக்கு தெரிந்திருக்கும், 1980 பிறகு தூத்துக்குடியில் ஒரு ஷிப்பு ஓஎம் ஷிப் ஒன்று வந்ததுனால அங்கே புக் விற்கிற ஒரு ஷிப்பு, கிறிஸ்டியன் ஷிப், ஆப்ரேஷன் மொபலைசேஷன் அவருடைய ஒரு ஷிப்பு வந்தபோது மார்த்தாண்டத்துலேருந்து அதை பார்க்கறதுக்காக போனோம். நம்ம ஊரில் தான் தெரியும் இல்லையா, ஷிப்பை பார்க்க போகும்போதும் ஒரு டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. திருச்செந்தூர் போய் கன்னியாகுமரி வந்து அப்படி ஒரு இது ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அப்போ சாயங்காலம் கன்னியாகுமரிக்கு வந்து கடற்கரையில் வேன் எல்லாம் நிப்பாட்டி விட்டுருக்காங்க. நூற்றுக்கணக்கான வேன், எக்கச்சக்கம் பேர், நூற்றுக்கணக்கான வேன் கன்னியாகுமரியில் நிற்குது. அப்போ எங்கள் சர்ச்சிலேருந்து போனவங்களும் என்னோடு வந்தவங்களும் எல்லாரும் சுற்றி பார்த்து கொண்டிருந்த சமயத்தில், சும்மா கடற்கரை வழியாக நடந்து வந்த சமயத்தில் திடீரென்று நான் யாரோடு நான் ஒப்புரவாக வேண்டும் என்று தேவன் சொன்னாரோ அந்த நபர், அந்த ஒரு வேனுக்கு அவன் வேன் டிரைவர், எங்கள் குடும்பத்தில் உள்ள என்னுடைய ஒரு கசன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், ஹி வாஸ் அ வேன் டிரைவர். அவன் வேனுக்கு முன்னால் நிற்கிறான், அவனுடைய உடம்பெல்லாம் பிளட், ரத்தமாக இருக்குது. நான் எதேச்சியாக கடற்கரையாக நடந்து போன போது அவனை பார்த்தேன். பார்த்ததுமே ஆண்டவர் தொட்ட, எத்தனையோ வருடங்களாக பேசாத நான் அவனிடத்துல சென்று பேசினேன். ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், எப்படி இருக்கிறேன்னு கேட்டேன். வேற எதுவும் கேட்கல, என்னாச்சு எப்படி இருக்கிறேன்னு கேட்டேன். அவன் அழுதான், அவன் ஆண்டவர் இறங்குவன் அல்ல, நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவன். அன்பு கூறுவது மிக மிக முக்கியமானது. அப்பதான் நான் கேட்டேன், என்னமா இருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல விசேஷம் என்ன தெரியுமா, நான் அதையெல்லாம் முடித்து விட்டு வேதாகம் கல்லூரிக்கு ஒரு சில மாதங்கள் அவனுக்கும் எனக்கும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தான் வித்தியாசம் பாருங்க. அவன் திடீரென்று மறித்து போனான். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நான் இதை ஏன் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்றால், உங்களை நேசியாதவர்களை நீங்கள் நேசிக்கும் போது அந்த அன்பு மிக மிக வல்லமையானது. ஜஸ்ட் லவ், ஜஸ்ட் லவ், வேற எதுவும் அன்பு கூர்மை. அவங்களை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க பார்க்கும் போது பார்க்காதவங்களை போக போகாதுங்க, அவங்களிடத்துல போய் பேசுங்க. தட்ஸ் இட். நான் வேற எதுவும் பேச முடியல, இவ்வளவுதான் கேட்டேன். அவளுதான் அழுதேன். எங்களுக்குள் எங்க குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் இருந்த அந்த எத்தனையோ வருடமான பகைமை அன்றோடு முடிந்து போனது. இன்றும் சொல்லுகிறேன், என்னையும் என் மனைவியையும் என் குடும்பத்தையும் எங்க ஊர்ல நேசிக்கிறதுல அந்த ஃபேமிலி எங்களிடத்துல அன்பா இருப்பது போல யாருமே அன்பா அவ்வளவு தூரம் அன்புக்கு பலன் உள்ளது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நேசிக்கிறவங்களை மட்டும் நீ நேசித்தன்னா உனக்கு என்ன விசேஷம் இருக்குது? பாவிகளும் அப்படித்தானே செய்யறாங்க. ஆனா உன்னை நேசியாதவர்களை நீ நேசிக்கும் போது, அதுவர்களை மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், சொந்தம் பந்தமாக இருக்கலாம், இதுதான் உங்களுக்கு தெரியாதவர்கள் அல்ல, உங்களோடு பழகுகின்ற அன்றாடம் உங்களோடு காணப்படுகின்ற மக்கள். இரண்டாவது தேவனுடைய வார்த்தை சொல்லுது என்னன்னு சொன்னா, மிக கடினமான காரியம், நான் வந்து இது ஈஸி என்று சொல்லவில்லை. இரண்டாவது சொல்லுகிறார் ஆண்டவர், லூக் 6:35 சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நன்மை செய், அவங்களிடத்துல அன்பாரு, அன்பாருதான் மட்டும் போதாது, நன்மை செய், நன்மை செய். வேதத்துல நாம் வாசிக்க கேட்டோம் இல்லையா, ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கேட்டோம் பாத்தீங்களா, இட்ஸ் நாட் ஈஸி, அது எளிது என்று நான் உங்களோடு சொல்ல விரும்பவில்லை. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டோமேயானால் உண்மை, அது எளிது. அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுவது உண்மையானால் எளிது. கர்த்தருடைய கிருபை என்னிடத்தில் இருப்பது என்று சொல்லுவது உண்மையானால் எளிது. நன்மை செய், என்ன நன்மை செய்யணுமா? வேத புஸ்தகத்துல யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் இல்லையா, 10 சகோதரர்கள் அவனை எடுத்து அவனை தண்ணீரற்ற ஒரு குழியிலே போட்டார்களே, ஆனால் எதற்காக போட்டார்கள்? செத்து போகட்டும் என்றுதானே. அந்த கிணத்தை சுற்றி உட்கார்ந்து அந்த பிள்ளையாண்டான் கொண்டு வந்த எல்லா விதமான உணவு பதார்த்தங்களையும் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட பிற்பாடு அந்த பிள்ளை தூக்கினாங்க. நான் என்னை ஒரு விசை, ஒரே ஒரு நிமிட நேரம் யோசேப்பினுடைய இடத்துல வைத்து பார்த்தேன், எப்படி கதறி இருப்பேன் தெரியுமா? அண்ணா, யூதான் என்னை நேசித்தாயே, உதவி செய். ரூபன், உதவி செய். லேவி, உதவி செய், உதவி செய். சிமியோன், உதவி செய்யுங்கப்பா, என்ன விற்காதுங்க, நான் கதறியிருப்பேன். யோசேப்பு கதறினாரா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனால் என்னை நான் வைத்து பார்த்தபோது என் அண்ணன்மார்களை பார்த்து கதறியிருப்பேன், அழுதிருப்பேன், மன்றாடி இருப்பேன். அதையும் மீறி அவர் விற்று போடுகிறார்கள். விற்று போட்ட போது இந்த பிள்ளையாண்டானை அவர்கள் விற்று போட்ட போது இந்த பிள்ளையாண்டான் எகிப்துக்கு போகிறான். கர்த்தரவனை உயர்த்துகிறார். அவன் இப்போது பார்வோனுக்கு அடுத்தபடியாக உட்கார்ந்திருக்கிறான். 10 பேர் வாராங்க. பார்த்த உடனே வேதவசனம் சொல்லுகிறது, அவன் உள்ளுக்கு சென்று அழுதான். ஏன் அழுதான்னா, அன்பு கூர்ந்தபடியால் தான் அழுதான். பார்த்துக்கிட்டேங்க, இல்லைன்னா கரெக்டா வந்தான், இவனை எதுவும் பண்ணலாம், எதுவும் பண்ணலாம், பார்வனுக்கு அடுத்தபடியில் இருக்கான். ஆனா சில சம்பவங்கள் நடைபெற்றதற்கு பிற்பாடு யோசேப்பு அவர்களை தன்னை வெளிப்படுத்தின போது சொல்லுகிறான், நீங்கள் விற்று போட்ட யோசேப்பு நான் தான். கவலைப்படாதீங்க, நான் உங்களை பார்வன் இடத்துல கூட்டிட்டு போறேன். பார்வன் உங்களிடத்துல பேசுவார். பேசும்போது நீங்க என்ன செய்யுங்கன்னா, உங்களுக்கு ஆடு மாடுகள் எல்லாம் இருக்கிறதுனால நீங்க அவைகளுக்கு நல்ல பசுமையான இடம் வேண்டும் என்கிறதுனால கோசேன் நாட்டை நீங்க பார்வன் இடத்துல கேளுங்கள் என்று சொல்லி நன்மை செய்தான் யோசனை. இன்றும் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நேசியாதவர்கள், உங்களுக்கு நன்மை செய்யாதவர்கள், உங்களிடத்திலிருந்து கடனை வாங்கிக் கொண்டு கடனை திருப்பி செலுத்தாதவர்கள், இவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். அவங்களுக்கு ஒரு வியாதியா உதவி செய்யுங்க, அவங்களுக்கு ஒரு ஒரு துன்பமா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க நன்மை செய்வதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். என்னால நன்மை செய்ய முடியாதுன்னு நான் இன்னைக்கு சொல்லுவேனா? என்ன வச்சு சொல்றேனா? இன்னும் நான் இயேசு ரத்தத்தால கழுவப்படல. அருமையான தேவ பிள்ளையே, போய் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவது மாய்மாலம். நான் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டேன் என்று சொல்லுவது போய். அப்படி நான் கழுவப்பட்டிருப்பேனே ஆனால் நான் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுறேன். மூணாவது ஒன்று சொல்ற பாருங்க, கஷ்டமான காரியம், கஷ்டமான காரியம். அதே வசனத்துல ஆண்டவர் சொல்றார், 35-36 சொல்லுகிறார், கை மாறு கருதாமல் கடன் கொடுங்கள். நான் இத உங்களோட நேர கேட்டுக்கிட்டு, நேசிக்கிறவங்களுக்கே நம்ம கடன் கொடுத்தா எப்படிதான் கொடுப்போம்? திருப்பி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில தான் கொடுக்கிறோம். அப்படி நம்பிக்கை உண்டா இருந்தா தான் கொடுக்கிறோம். ஆனா நம்ம கிறிஸ்தவங்க, ஞாபகத்தில் வச்சுடுங்க, நம்ம யாரு? ஒரு சின்ன ஒரு கேள்வி, நம்ம யாரு? கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன், நம்ம யாரு? கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவங்க ஏசுண்டத்தால், ஹலோ கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, ஏசுண்டத்தால் பரிசுத்த ஆவியினால், பரிசுத்த ஆவியினால். ஐயா, ஜபிக்கின்ற கிறிஸ்தவர்கள் நாம், வேதம் வாசிக்கின்ற கிறிஸ்தவர்கள் நாம். நிறைய பேர் சொல்லுவோம், கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஈஸியா சொல்லுவோம், வருஷத்துக்கு 3 தடவை வேதத்தை வாசித்துட்டேன்னு சொல்லுவோம். நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் நான் 5 தடவை வேதத்தை வாசித்துட்டேன், 10 தடவை வாசித்துட்டேன். ஐயம்மா, நீ இங்க 100 தடவை வாசிங்க, பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் என்ன? அதன்படி நடக்கிறோமா? வேதத்தின்படி பழகி கொள்ளுகிறோமா? இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவன் அருமையாக சொல்லுற மூன்றாவது, நானும் நீங்களும் செய்ய வேண்டிய காரியம், யாருக்கு? நான் என்னை நேசிக்காதவர்களுக்கு. யாருக்கு? எனக்கு நன்மை செய்ய வேண்டிய ஒரு காலம் வந்த போது எனக்கு நன்மை செய்யாதவர்களுக்கு, என்னிடத்திலிருந்து கடன் பெற்றுக்கொண்டு கடனை திருப்பி செலுத்தாதவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, கை மாறு கருதாமல் கடன் கொடு, கடன் கொடு. எத்தனை பேருக்கு இது ஈஸி என்று தோன்றுகிறதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இது கடினம் என்று சொல்லுகிறதோ தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் இது முடியாது என்று சொல்லுகிறோமோ தேவன் நம்மோடு கிடையாது. இது சொன்னவர் இயேசு கிறிஸ்து. கைமாறு கருதாமல் கடன் கொடுங்க. நான்காவது சொல்றாரு பாருங்க, அதே வசனத்துல சொல்லுகிற, இரக்கமாய் இருங்கள், இரக்கமாய் இருங்கள். ஒரு முறை தாவீது, மறுபடியும் தாவீது தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சவுலுக்கு மிகவும் நன்மை செய்தான். அவனிடத்திலே அசுத்த ஆவி இறங்கின போதெல்லாம் இவன் கிண்ணரம் வாசித்து சவுலிடத்திலிருந்து அந்த ஆவியை துரத்தி கொண்டு, அப்போது கூட சவுல் தாவீதை குத்தி கொல்லுவதற்காக முற்பட்டவன். ஒரு நாளில் சவுல் உலக ஓட்டத்தை முடித்து விட்டான், உலக ஓட்டத்தை முடித்து விட்டான், அவன் செத்து போனான். தாவீதுக்கு உற்ற உயிரான நண்பனாக காணப்பட்ட யோனத்தானும் செத்து போனான், செத்து போனான். தாவீது போது அரசனாக இருக்கிறான், ராஜாவாக இருக்கின்றான். அப்போது ஒரு நாள் அவன் சவுலின் குடும்பத்தை குறித்து விசாரிக்கிறான். விசாரிக்கும் போது சவுலின் குடும்பத்தில் உள்ள ஒரு சிலர் ஏழைகளாக இருக்கின்றார்கள். அதுல ஒருவன் முடவனாக இருக்கின்றான். அவனுக்கு 2 கால்களும் சரிவர நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில சப்பானியாக இருக்கின்றான். கேள்விப்பட்ட போது தாவீது செய்தது என்ன தெரியுமா? அந்த பிள்ளையாண்டானை கூப்பிட்டு தன்னுடைய வீட்டில தன்னோடு கூட உட்கார வைத்து அவன் சாப்பிட்டான். அந்த பிள்ளையாண்டத்திலே அவன் சொல்லுவான், இனிமேல் நீ கவலைப்படாத, இரக்கமாயிருப்போம். எத்தனையோ பேர் உங்களை நேசியாதவர்கள், உங்களுக்கு நன்மை செய்ய மறுத்தவர்கள், உங்களிடத்திலிருந்து ரூபாயை பெற்றுக்கொண்டு கடனை திருப்பி செலுத்தாதவர்கள், அவருடைய குடும்பத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குமே ஆனால் அன்பான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களானபடியால் இரக்கமாயிருப்போம். தாவீது இரக்கமாக இருந்தார், கூப்பிட்டு உட்கார வச்சார், அவருடைய தேவைகளை சந்தித்த இரக்கம் உள்ளவர்களாக காணப்படுவோம். அந்த இரக்கம் நம்மிடத்துல அப்படியே நான் திருப்பி கேட்கிறேன், திருப்பி கேட்கறதுனால நீங்க தவற நினைக்காதீங்க, வீட்டில் போய் இதை நீங்க திருப்பி திருப்பி வாசிங்க, இறங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இறங்குவதற்கு கஷ்டம் என்று சொல்லுகிறீர்களா? ஜபியுங்கள், கர்த்தரின் பலனை உங்களுக்கு தருவார். இறங்கவே முடியாது, ஆமாமா நீங்க எல்லாம் இப்படி பேசுவீங்க, அப்படி என்னை நேசியாதவளுக்கு இரக்கம் செய்யவா? அந்த குடும்பத்தில் ஒரு துன்பம் வரும்போது கைதட்டி சிரிக்கிறேனே, அப்படி கைதட்டி சிரிப்பதல்லவா தேவனுடைய சித்தம் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, நீங்கள் இன்னும் கிறிஸ்துவ அன்பை பெற்றுக்கொள்ளவில்லை. ஐந்தாவது ஆண்டவர் நான் ஐந்தாவது ஆண்டவர் சொல்லுறார், இட்ஸ் ரொம்ப ஈஸி பாதுங்க, எனக்கு ஈஸி உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஈஸி எப்படின்னு சொன்ன லூக்கா சுவிசேஷம் 6:28 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் என்னன்னு சொன்னா, ஆசீர்வதிங்க. ஈஸி தானா? என்னங்க நன்மை செய்கிறத கைமாறு கருதாம கடன் கொடுப்பதில் இரக்கமா இருப்பதை காட்டிலும் ஆசீர்வதிக்கிறது ஈஸி தானா? ஈஸி தானா? நம்ம சொல்ற ஆசீர்வாதம் நிலைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, கேட்கறேன் நான், நீங்க எல்லாரும் கொஞ்சம் யோசிங்க, நம்ம கூறுகிற அந்த விதம் இருக்குதே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு யாருக்கு, யார்கிட்ட சொல்றோம்? என்னிடத்துல கடன் வாங்கிட்டு என்ன பார்த்தோன்னு தூரமா போறான் பாருங்க, அப்படி தூரமா போகும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தருன்னை புரியுதன்னு சொல்றது, கர்த்தருன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்றது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப யோசிங்க, ரொம்ப யோசிங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய பிள்ளை, யூ ஹாவ் டு பிளஸ் தான், யூ ஹாவ் டு பிளஸ் தான். அது உண்மையா இருக்கட்டும், அந்த ஆசீர்வாதம் உண்மையா இருக்கட்டும். அந்த ஆசீர்வாதம் உண்மையா இருக்குமானா, நீங்க தேவனுடைய பிள்ளை என்பதற்கு ஒரு உயிருள்ள சாட்சி கொடுத்துருங்க. சரி, ஆறாவது, இட்ஸ் ஈஸி, ரொம்ப ஈஸி கொடுத்துருங்க. ஆனா நான் அதை சிந்தித்தேன், சிந்தித்த சமயத்துல தான் அதையும் பாருங்க. 6:28 சொல்லுகிறாரு, என்ன சொல்லுகிறாருன்னா, ஆசீர்வதிங்க, ஜபம் பண்ணுங்க. ஜபம் பண்ணுவது ஈஸி தானா? நோ, ஜபம் பண்ணு. யாருக்காக? உங்களை நேசியாதவங்க, விளங்குச்சு இல்லையா? இப்போதும் அது யாராக இருந்தாலும் சரிதான், உங்களை நேசியாதவங்க, உங்க கசன்ஸ், உங்க யாராவது இருக்கட்டுமே, அவங்களுக்காக என்ன செய்யணும்? சில டைம்ல நம்ம வீட்டுக்கே ஜெபம் பண்றதுக்கு டைம் இருக்காது, பார்த்துருக்கீங்களா? நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்காகவே ஒவ்வொருத்தருக்காக கூப்பிட்டு பாஸ்டர் இந்த இது பர்த்டே ப்ரேயர் பண்ணுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? ஒவ்வொருத்தருக்காக கவனிச்சிருக்கீங்களா? பாஸ்டர் நம்ம பாஸ்டர் இந்த பர்த்டே ப்ரேயர் பண்ணுவார்களே. இதே மாதிரி நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்காக ஜெபித்தீங்கன்னா எத்தனை பேருக்கு ஜெபிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? 10 பேருக்கு. உங்க குடும்ப ஜபத்துல எத்தனை பேருக்கு இதே மாதிரி ஜபிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? குறிப்பிட்டு இது இங்கேயும் முடியல, இன்னொரு ஜபம் பண்ணுவாங்க. எங்க? சாப்பிடறதுக்கு முன்னால ஃபெலோஷிப் காலில் இன்னும் பண்ணுவாங்க. அப்போதும் பாத்தீங்கன்னு சொன்னா அதை நீட்டி தான் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்காக பண்ணுவாங்க. ஆனா குறைய சொல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இப்படிப்பட்ட ஜபத்தை நீங்க பண்ணுவீங்கன்னா எத்தனை பேருக்கு ஜபம் பண்ணுவீங்க ஒரு நாள்ல? சும்மா பேசுங்க, தயவு செய்து. ஏன் இதை கேட்கறேன் தெரியுமா? உங்களை நேசியாதவர்கள் எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில? உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய காலத்தில் உங்களுக்கு நன்மை செய்யாதவர்கள் எத்தனை பேர்? உங்களிடத்திலிருந்து கடன் வாங்கி கொண்டு உங்களுடைய கடனை திருப்பி செலுத்தாதவர்கள் எத்தனை பேர்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜபம் பண்ணு, அவர்களுக்காக நீ ஜபி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 7வதாக ஆண்டவர் என்று சொல்றார், ரொம்ப கஷ்டங்க. என்னன்னு சொன்ன 6:30 சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? திரும்ப கேளாத அப்படின்னு சொல்றாரு. நீ நேசிப்பது மட்டும் போதாது, ஜெபிப்பது மட்டும் போதாது, என்ன செய்யக்கூடாது அப்படின்னா என்ன? அவங்க ஏதாவது நீ அவங்களுக்கு உதவி செய்திருப்பாய் என்றால் என்ன செய்யாத? ஹலோ, இது கிறிஸ்டியன்ஸுக்கு ஆண்டவர் சொல்லுவது, இது ஹிந்துஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுவது. நான் குமரி மாவட்டத்திலிருந்து வந்தவன் பார்த்துட்டீங்க, ரிங்கிள் டோபி என்று சொல்லி எங்களுடைய குமரி மாவட்டத்தின் மிஷினரி, அவர் தான் முதல் முதலாக எங்களுடைய மாவட்டத்திற்கு வந்து ஆண்டவருடைய வசனத்தை சொன்னவர், ரிங்கிள் டோபி. அவர் 10 ஆண்டு ஊழியம் செய்த பிற்பாடு அவர் திருப்பி போகிறார், போவதற்காக கொல்லம் சென்று ஒரு கப்பல் ஏறி அவர் போகும்போது குமரி மாவட்டத்தை கடந்து அந்த கப்பல் போகிறது. அந்த இடத்துல வந்த சமயத்துல மனதிலே தோன்றினதாம், ஐயோ, நான் என்னுடைய வீட்டு சுவரில், வெள்ளையடிக்கப்பட்ட சுவரில் என்னிடத்திலிருந்து கடன் வாங்கினவர்களுடைய பெயர்களை எழுதி வைத்திருக்கிறேனே, அது தவறாச்சே என்று சொல்லிக் கொண்டு கப்பல் மாலும் இடத்திலே சென்று விரும்பி கேட்டு அந்த கப்பலை அவ்விதமாக நங்கூரம் போட்டு விட்டார்களாம். ஒரு ஒரு சின்ன ஒரு போட்ல அவர் கடல் கரைக்கு வந்தபோது ஜனங்களெல்லாம் ஓடி போய் ஐயா வந்துட்டீங்களா வந்துட்டீங்களான்னு கேட்டாங்களாம். நேராக அந்த குடிசைக்கு சென்று அவர் அதையெல்லாம் அழித்து விட்டு மறுபடி கப்பல் ஏறி அவர் ஜெர்மனிக்கு நேராக அவர் திரும்பினார். அவர் ஜெர்மன் தேசம் சென்று சேரவில்லை. அவர் ஏன் அதை செய்தார் தெரியுமா? உபாகமத்தின் புஸ்தகம் 15:7-9 கர்த்தர் ஒரு அருமையான ஒரு பாடத்தை சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. உபாகமத்தின் புஸ்தகம் 15:7-9 என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேசத்துல நீ போய் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல எந்த வாசலிலும் உன் சகோதரில் எளியவனான ஒருவன் இருந்தால் அந்த சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்க கூடாது, உன் கையை நீ மூடக்கூடாது, உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை நீ கடன் கொடுப்பாயாக. இட்ஸ் பியூட்டிஃபுல். கடன் தானே கொடுக்க சொல்றாரு. நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு என்னன்னு சொன்னா, இவ்விதமான இடம் வரும்போது பிரைஸ் தலார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? கடன் கொடுக்க சொல்லுகிறார். கொடுத்து விட்டு ஆண்டவர் சொல்றாரு என்னன்னு தெரியுமா? 7வது வருஷம் அந்த சகோதரன் அந்த கடனை உனக்கு திருப்பி செலுத்த முடியாவிட்டால் நீ அவனுடைய கடனை மன்னித்து விடு. அதுக்கு பிறகு என்ன செய்யாத? சும்மா கேட்கு, நமக்குள்ள கொஞ்சம் பேசுவோமே, ஏன்னா எல்லாரும் ஒரு மாதிரி சீரியஸா இருக்கிறீங்க, என்னாலும் சும்மா பேசுவோமே. உங்கள்டு கடன் வாங்கினவங்க இருக்கிறாங்க, 7வது வருஷம் மன்னிச்சிட்டீங்க, 7வது வருஷம் மன்னிச்சிட்டீங்க. புரியுது இல்லையா நான் சொல்றது? புரியுது தானே எல்லாருக்கும்? 7வது வருஷம் மன்னிச்சிட்டீங்க, 8வது வருஷம் அவனை பாக்குறீங்க, 8வது வருஷம் பாக்குறீங்க. பார்க்கும்போது என்ன உங்க மனசுல தோணும்? என்னம்மா அம்மா சொல்றத கவனமா கேளுங்க. காரணம் என்னன்னா, நான் ஊர்ல பள்ளியடின்ற கிராமத்துல ஊழியம் செய்த அந்த திருச்சபையில அந்த கிராமத்தை சார்ந்தவங்க அவங்க, அதனால அவங்களுக்கு தெரியும். 10 வருஷம் நான் அங்க ஊழியம் செய்ததுனால அவங்களுக்கு தெரியும். என்னம்மா சொன்னீங்க? இங்க யாரோ ஒண்ணு சொன்னாங்க, அது ரொம்ப நல்ல பாயிண்ட். திருப்பியும் கடன் கேட்க வரணும். அது கொடுத்த கடனை தராதவன் என்கிறது ஒன்று. ரெண்டாவது என்னது? திருப்பியும் கடன் கேட்க வாரானோ. இதான் நம்ம. ஆனா நம்ம யாரு தெரியுமா? கிறிஸ்தவங்க, இயேசுன் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க. யோசிங்க, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, விட்டுரு, மன்னிச்சு, திருப்பி கேள. உன் சகோதரனுக்கு நீ கொடுத்ததை தேவனுக்கு செய்ததாக எண்ணி விட்டுரு, மறந்துரு. இதை இயேசு கிறிஸ்து சொல்லுற. சரி, இந்த 7 காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் சொல்லுகிற 6:35-36 சொல்றாரு, இதை நீ செய்வாயே ஆனால் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம் இவைகளை செய்வதில் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, கர்த்தருங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நாங்கள் இதை ஒரு காது வழியாக கேட்டு இன்னொரு காது வழியாக விட்டுவிடாத படிக்கு எங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக எங்களை நேசியாதவர்கள் உண்டு ஆண்டவரே, எங்களை விரும்பாதவர்கள் உண்டு, எங்களிடத்தில் அன்பு கூறாதவர்கள் உண்டு. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கஷ்டப்பட்ட நாட்களில் எங்களுக்கு உதவி செய்யாதவர்கள் உண்டு. ஆண்டவரே, எங்களிடத்திலிருந்து கடன் பெற்றுக் கொண்டு கடனை திருப்பி செலுத்தாதவர்கள் உண்டு. ஆண்டவரே, நீங்கள் எங்களிடத்துல ஏழு காரியங்களை செய்வதற்கு சொல்லுகிறீர். ஆண்டவரே, எதில் எங்களுக்கு இதை ஆரம்பிக்க முடியுமோ ஆரம்பிப்பதற்கு பலன் தாங்க தகப்பனே. ஒருவேளை நாங்கள் ஜெபிப்பதில் ஆரம்பிப்போமே ஆனால், ஆசீர்வதிப்பதில் ஆரம்பிப்போமே ஆனால், நிச்சயமாக அந்த ஜெபங்கள் கேட்கப்படுமே ஆனால், நாங்கள் திருப்பி கேளாதவாறு காணப்படுவோம். நாங்கள் கைமாறு கருதாமல் கடன் கொடுப்போம். நாங்கள் நிச்சயமாக அவர்கள் அன்பு கூறுவோம். நாங்கள் அவர்களை ஆசீர்வதிப்போம். நிச்சயமாக அதன் மூலம் உமக்கு நாங்கள் பிள்ளைகளாக இருப்போம். ஆண்டவரே, அந்த கிருபையை எங்களுக்கு தேவரே தருவீராக. குறைகள் குற்றங்களை மன்னியும் மீட்பரேசுவன் என்ப நாமத்தில் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.